ஓம் சாந்தி. 1/9/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்களாக ஆக வேண்டும். அனைவரும் விட மிக உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவார்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் கூடவே எந்த ஒரு குப்தமான காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மற்றும் தெய்வீக ராஜ்ய ஸ்தாபனைக்கான காரியத்தை நீங்கள் தந்தையின் கூடவே குப்தமான முறையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை தோட்டக்காரனாக இருக்கிறார். அவர் வந்து முட்கள் நிறைந்த காட்டை மலர்கள் நிறைந்த பூந்தோட்டமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்தில் துக்கம் கொடுக்கும் எந்த பயங்கரமான பொருட்களும் இருக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அவசியம் சரீரத்தின் மூலம்தான் புரிய வைப்பார். ஆத்மா சரீரம் இல்லாமல் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆன்மீக தந்தையும் ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஷரீரம் எடுக்க வேண்டி இருக்கிறது. இது சங்கம யுகமாகும். கூடவே இதை புருஷோத்தம யுகம் என்றும் கூறுகிறோம். ஏனென்றால் இந்த சங்கம யுகத்திற்கு பிறகு மீண்டும் சத்தியுகம் வரும். சத்தியுகத்தை புருஷோத்தம யுகம் என்று கூறுகிறோம். தந்தை வந்து புருஷோத்தம யுகத்தை உருவாக்குகிறார். சங்கம யுகத்தில் வருகிறார் என்றால் அவசியம் அது புருஷோத்தம யுகமாக ஆகிவிடுகிறது. இங்கேயே குழந்தைகளை புருஷோத்தமர்களாக ஆக்குகிறார். பிறகு நீங்கள் புருஷோத்தம புதிய யுகத்தில் இருப்பீர்கள். புருஷோத்தம் என்றால் உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள் இந்த ராதை கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணன் ஆவர். இந்த ஞானம் உங்களிடம் இருக்கிறது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையில் இவர்கள் சொர்க்கத்தின் யஜமானர்கள். பாரதத்திற்கு மிக உயர்ந்த மரியாதை இருக்கிறது. ஆனால் பாரதவாசிகள் அறியாமல் இருக்கின்றனர். இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று கூறுகின்றனர். ஆனால் சொர்க்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக கூறுகின்றனர் என்றால் இவ்வளவு காலம் நரகத்தில் இருந்து இருக்கிறார் அல்லவா? தந்தைதான் சொர்க்கத்தை உருவாக்க முடியும். புதிய உலகம்தான் அவ்வாறு கூறப்படுகிறது. சொர்க்கம் மற்றும் நரகம் என்று இரண்டு இருக்கிறது அல்லவா? சொர்க்கம் 200,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக மனிதர்கள் கூறிவிட்டனர். ஆனால் நேற்று சொர்க்கம் இருந்தது, இவர்களது ராஜ்யம் இருந்தது. மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். தந்தை கூறுகிறார்: இனிய செல்லமான குழந்தைகளே, உங்களது ஆத்மா தூய்மையற்றதாக இருக்கிறது. அதனால் நரகத்திலேயே இருக்கிறது. இன்னும் நரகம் 40,000 ஆண்டுகள் இருக்கும் என்று கூறுகிறார்கள். என்றால் அவசியம் கலியுகவாசி என்றுதான் கூறலாம் அல்லவா? பழைய உலகம், பாவம், மனிதர்கள் காரிருளில் இருக்கிறார்கள். கடைசியில் எப்பொழுது நெருப்பு பற்றி கொள்ளுமோ அப்பொழுது இவை அனைத்தும் அழிந்து போய்விடும். நீங்கள் வரிசைப்படியாக அன்பான புத்தியுடையவர்களாக இருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு அன்பான புத்தியுடையவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். அதிகாலையில் எழுந்து மிக அன்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆனந்த கண்ணீரும் வரலாம். ஏனென்றால் பல காலம் கழித்து தந்தையை சந்திக்கிறீர்கள். பாபா, நீங்கள் வந்து எங்களை துக்கங்களிலிருந்து விடுவிக்கிறீர்கள். நாங்கள் விஷக்கடலில் மூழ்கி எவ்வளவு துக்கம் அடைந்து வந்தோம். இப்பொழுது இது கொடூரமான நரகம். இப்பொழுது பாபா உங்களுக்கு முழு சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கிறார். மூலவத்தனம் என்றால் என்ன என்பதையும் வந்து கூறியிருக்கிறார். முதலில் நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். இது முட்கள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறது. சொர்க்கம்தான் அல்லாவின் பூந்தோட்டம், மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது. தந்தையை தோட்டக்காரன் என்றும் கூறுகிறோம் அல்லவா? பிறகு உங்களை மலரிலிருந்து முட்களாக ஆக்குவது யார்? ராவணன், பாரதம், பூக்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது, இப்பொழுது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள். காட்டில் மிருகங்கள், தேள் போன்றவைகள் இருக்கும். சத்தியுகத்தில் பயங்கரமான எந்த மிருகங்களும் இருக்காது. சாஸ்திரங்களில் பல விஷயங்களை எழுதி வைத்து விட்டனர். கிருஷ்ணரை பாம்பு தீண்டியது, இது நடந்தது. பிறகு கிருஷ்ணரை துவாபர யுகத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். பக்தி முற்றிலும் தனிப்பட்டது. ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தைதான் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் ஞானக்கடலானவர்கள் என்று கூற முடியாது. பதீத பாவனன் என்று ஒரே ஒரு ஞானக்கடலை தான் கூற முடியும். ஞானத்தின் மூலம்தான் மனிதர்களுக்கு சத்கதி ஏற்படுகிறது. சத்கதிக்கான இடங்கள் இரண்டு, முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமம். இப்பொழுது இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது, ஆனால் குப்தமாக என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை வந்துதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறார். அனைவரும் அவரவர்களது மனித சரீரம் என்ற ஆடையில் வருகிறார்கள். தந்தைக்கு தனக்கென்று எந்த ஆடையும் கிடையாது. அதனால்தான் இவர் நிராகார தந்தை என்று கூறப்படுகிறார். மற்ற அனைவரும் சாக்காரமானவர்கள். இவர் நிராகார சரீரமுள்ள ஆத்மாக்களின் நிராகாரமான இறை தந்தை. ஆத்மாக்களாகிய நீங்களும் மூலவதனத்தில் இருந்தீர்கள். தந்தையும் அங்குதான் இருக்கிறார், ஆனால் குப்தமாக இருக்கிறார். தந்தை வந்துதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். மூலவதனத்தில் எந்த துக்கமும் கிடையாது. தந்தை கூறுகிறார், உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் நன்மை கிடைக்கும். தந்தையை நினைவு செய்யுங்கள். மன்மனா பவ, அவ்வளவுதான். தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்டீர்கள். குழந்தை என்றால் ஆஸ்தி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவை நினைவு செய்தால் அவசியம் சத்தியுக புதிய உலகின் ஆஸ்தி கிடைக்கும். இந்த தூய்மையற்ற உலகம் விநாசம் ஏற்பட்டே ஆக வேண்டும். அமரபுரிக்கு சென்றே ஆக வேண்டும். அமரநாதர் பார்வதிகளாகிய உங்களுக்கு அமரக்கதை கூறிக்கொண்டிருக்கிறார். தீர்த்த யாத்திரைக்கு எவ்வளவு மனிதர்கள் செல்கின்றனர், அமர்நாத்திற்கு எவ்வளவு பேர் செல்கின்றனர்? அங்கிருப்பது ஒன்றும் கிடையாது. அனைத்தும் ஏமாற்று வேலை. ஒரு துளியும் உண்மை கிடையாது. பொய்யான உடல் பொய்யான மாயை என்று பாடப்பட்டிருக்கிறது. அதற்கு பொருளும் இருக்க வேண்டும். இங்கு இருப்பதோ பொய். இதுவும் ஞான விஷயம். கண்ணாடியை கண்ணாடி என்று கூறுவது பொய்யாகாது. மற்றபடி தந்தையை பற்றி என்னவெல்லாம் கூறுகிறார்களோ அனைத்தும் பொய்தான். உண்மையை கூறக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். இப்பொழுது பாபா வந்து உண்மையிலும் உண்மையான சத்தியநாராயணருடைய கதையை கூறுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பொய்யான வைரம் முத்து இருக்கிறதல்லவா? இன்றைய நாட்களில் பொய் மிகவும் பகட்டாக இருக்கிறது. அதன் ஜொலிப்பு உண்மையை காட்டிலும் நன்றாக பிரகாசிக்கிறது. முன்பு இந்த போலியான கற்கள் கிடையாது, பின் நாட்களில் அயல் நாடுகளிலிருந்து வந்திருக்கிறது. போலியானதை உண்மையானதுடன் கலந்து விடுகின்றனர். தெரியாமல் போய்விடுகிறது. பிறகு அதை கண்டுபிடிப்பதற்கான பொருளையும் உருவாக்குகின்றனர். போலி முத்துக்களும் இருக்கின்றன. சிறிதும் தெரிந்து கொள்ள முடிவது கிடையாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகமுடையவர்கள் வரவே மாட்டார்கள். கண்காட்சிகளில் எத்தனை பேர் வருகிறார்கள்? தந்தை கூறுகிறார், இப்பொழுது பெரிய பெரிய கடைகளை திறங்கள். உங்களது இந்த ஒரே ஒரு கடைதான் உண்மையான கடை. நீங்கள் உண்மையான கடையை திறக்கிறீர்கள். பெரிய பெரிய துறவிகளின் பெரிய பெரிய கடைகள் இருக்கின்றன. அங்கு பெரிய பெரிய மனிதர்கள் செல்கிறார்கள். நீங்களும் பெரிய பெரிய சென்டர்களை திறங்கள். பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் முற்றிலும் தனிப்பட்டது. பக்தி ஆரம்பத்திலிருந்தே நடைபெற்று வந்தது என்று கூற முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதி, அதாவது பகல் ஏற்படுகிறது. அங்கு முழுமையான நிர்விகாரி உலகிற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தனர் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. சூரிய வம்ச மற்றும் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள், வேறு எந்த தர்மமும் கிடையாது. குழந்தைகள் பாடலும் கேட்டீர்கள், கடைசியில் சங்கமத்தின் அந்த நாள் இன்று வந்துவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாம் வந்து நமது எல்லையற்ற தந்தையை சந்திக்கிறோம். தானியங்கள் அதிகமாக இருக்கும், இது இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சொர்க்கத்தை நாம் ஸ்தாபனை செய்கிறோம் என்று நினைக்கின்றனர். மாணவர்களிடம் புது ரத்தம் இருக்கிறது, இது அதிகம் உதவி செய்யும் என்று நினைக்கிறார்கள். அதனால் அரசாங்கம் அவர்கள் மீது மிகுந்த முயற்சி செய்கிறது. பிறகு அவர்களே கல் எறிந்து போராட்டமும் நடத்துகிறார்கள். போராட்டம் நடத்துவதில் முதன் முதலில் மாணவர்கள்தான் வருகிறார்கள். அவர்களும் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். அவர்களை புது ரத்தம் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது புது ரத்தத்திற்கான விஷயம் கிடையாது. அவர்களுடையது ரத்த சம்பந்தம், உங்களுடையது ஆன்மீக சம்பந்தம். பாபா, நான் உங்களது 2 மாத குழந்தை என்று கூறுகிறீர்கள் அல்லவா? சில குழந்தைகள் ஆன்மீக பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். ஈஸ்வரிய பிறந்த நாள் தான் கொண்டாட வேண்டும். அந்த உலகாய பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. பிராமணர்களாகிய நமக்குதான் உணவு படைப்பார்கள், இதுதான் கொண்டாட வேண்டும் அல்லவா? அது அசுர பிறப்பு, இது ஈஸ்வரிய பிறப்பு. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். ஈஸ்வரிய பிறப்பை கொண்டாடிய பிறகு அசுர பிறப்பிற்கு சென்றுவிடக்கூடாது. இவ்வாறும் நடக்கிறது. ஈஸ்வரிய பிறப்பை கொண்டாடி கொண்டாடி பிறகு மறைந்து ஓடிவிடுகிறார்கள். இன்றைய நாட்களில் திருமண நாளும் கொண்டாடுகிறார்கள். திருமணத்தை சுப காரியம் என்று நினைக்கிறார்கள். நரகத்திற்கு சென்ற நாளை கொண்டாடுகிறார்கள். ஆச்சரியம் அல்லவா? தந்தை அமர்ந்து இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய பிறந்த நாளை பிராமணர்களுடன் சேர்ந்து கொண்டாட வேண்டும். நாம் சிவபாபாவின் குழந்தைகள். நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்றால் சிவபாபாவின் நினைவுதான் இருக்கும். யார் நம்பிக்கை புத்தியுடைய குழந்தைகளோ அவர்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அந்த அசுர பிறப்பை மறந்துவிட வேண்டும். இவ்வாறும் பாபா அறிவுரை கூறுகிறார். உறுதியான நம்பிக்கை புத்தியுடையவர்களாக இருந்தால், நான் பாபாவின் குழந்தை ஆகிவிட்டேன், எனக்கு வேறு யாரும் இல்லை, பிறகு கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். தந்தையின் நினைவில் இறந்து விட்டால் அடுத்த பிறவியும் அவ்வாறே கிடைக்கும். இல்லை என்றால் கடைசியில் யார் மனைவியை நினைப்பாரோ? இதுவும் கிரந்தத்தில் இருக்கிறது. கடைசியில் கங்கை நீர் வாயில் இருக்க வேண்டும் என்று இங்கு கூறுகிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். சரீரத்தை விட்டாலும் சுய தரிசன சக்கரதாரியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தந்தை கூறுகிறார். புத்தியில் தந்தை மற்றும் சக்கரத்தின் நினைவு இருக்க வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் கடைசியில் நினைவிற்கு வரும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அசரீரியாகி திரும்பி செல்ல வேண்டும். இங்கு நடிப்பை நடித்து நடித்து சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இந்த நேரத்தில் ஆத்மா அசுத்தமாக இருக்கின்ற பொழுது பிறகு தூய்மையான சரீரத்தை எவ்வாறு அடைய முடியும்? பாபா பல உதாரணங்களை புரிய வைத்திருக்கிறார். நகை வியாபாரி அல்லவா? அசுத்தம் நகையில் கிடையாது, தங்கத்தில் இருக்கிறது. 24 கேரட்டில் இருந்து 22 கேரட்டாக ஆக வேண்டும் என்றால் வெள்ளியை கலந்து விடுவார்கள். இப்பொழுது தங்கமே கிடையாது. அனைவரிடமிருந்தும் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய நாட்கள் நாட்களில் ரூபாய் நோட்டை எப்படியெல்லாம் உருவாக்குகின்றனர் என்பதை பாருங்கள். காகிதமும் கிடையாத கல்பகல்பத்திற்கு இவ்வாறு நடைபெற்று வந்தது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். முழு பாதுகாப்பு கொடுக்கின்றனர். வங்கியின் பாதுகாப்பு பெட்டகம் போன்றவைகளை பயன்படுத்துகிறார்கள். பாதுகாப்பு பெட்டகங்களை திறந்து சோதனைக்கு எடுத்து செல்கிறார்கள். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ என்றும் பாடப்பட்டிருக்கிறது. மிக வேகமாக நெருப்பு பரவும். இவை அனைத்தும் நடைபெறும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதனால்தான் எதிர்காலத்திற்காக பெட்டி படுக்கைகளை நீங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது. உங்களுக்குதான் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. உங்களது பணத்தின் மூலம்தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அதில் நீங்கள்தான் வசிப்பீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தனது சுய முயற்சியின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகமிட்டுக் கொள்கிறீர்கள். ஏழை பங்காளன் பாபா சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்க வந்துள்ளார். ஆனால் தனது படிப்பின் மூலம்தான் ஆக முடியும். கருணை அல்லது ஆசீர்வாதத்தின் மூலம் அல்ல. படிப்பு கற்பிப்பதுதான் ஆசிரியரின் தர்மம் ஆகும். கருணைக்கான விஷயம் கிடையாது. ஆசிரியருக்கு அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் கிடைக்கிறது. ஆக அவசியம் கற்பிப்பார். எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏற்படுகிறது! கோடி மடங்கு பதமா பதம் பதியாகின்றனர். கிருஷ்ணரின் பாதங்களில் இதன் அடையாளமாக தாமரையை காண்பிக்கிறார்கள். நீங்கள் எதிர்காலத்தில் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் சுகமானவர்களாக, செல்வந்தர்களாக, அமரர்களாக ஆகிறீர்கள். காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள். இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் முழு ஆயுளுடன் இருப்பீர்கள். அமரர்களாக ஆகிவிடுவீர்கள். இதையே அவர்கள் பாண்டவர்களின் சித்திரத்தை மிக பெரிதாக உயரமாக காண்பித்து விட்டனர். பாண்டவர்கள் மிக உயரமாக இருந்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள்தான் பாண்டவர்களாக இருக்கிறீர்கள். இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. மனிதர்கள் மிக உயரமாக இருக்க மாட்டார்கள், 6 அடியாக இருப்பார்கள். பக்தி மார்க்கத்தில் முதன் முதலில் சிவபாபாவின் பக்தி தான் நடைபெற்றது. அதை பெரியதாக ஆக்க மாட்டார்கள். முதலில் சிவபாபாவின் கலப்படமில்லாத பக்தி நடைபெற்றது. பிறகு தேவதைகளின் மூர்த்தியை உருவாக்கினார்கள். அதை பெரிதாக உருவாக்கினார்கள். பிறகு பாண்டவர்களின் சித்திரத்தை பெரிது பெரிதாக உருவாக்கினார்கள். இந்த சித்திரங்கள் அனைத்தும் பூஜைக்காக உருவாக்கினர். லக்ஷ்மியின் பூஜை 12 மாதங்களில் ஒரே ஒரு முறைதான் செய்கிறார்கள். ஜகதம்பாவிற்கு தினமும் பூஜை செய்து கொண்டு இருக்கின்றனர். உங்களுக்கு 2 விதத்தில் பூஜை நடைபெறுகிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். எனக்கு ஆத்மா அதாவது லிங்க ரூபத்தில் மட்டுமே பூஜை நடைபெறுகிறது. உங்களுக்கு சாலிகிராம ரூபத்திலும் பூஜை நடைபெறுகிறது. பிறகு தேவதைகளின் ரூபத்திலும் பூஜை நடைபெறுகிறது. ருத்ர யக்ஞம் படைக்கின்றனர் என்றால் எவ்வளவு சாலிகிராமங்களை உருவாக்குகிறார்கள்! ஆக உயர்ந்தவர் யார்? அதனால்தான் பாபா குழந்தைகளுக்கு வணக்கம் தெரிவிக்கிறார். எவ்வளவு உயர்ந்த பதவியை பிராப்தியாக ஆக்குகின்றார் பாபா! எவ்வளவு ஆழமான விஷயங்களை கூறுகிறார்! ஆக குழந்தைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்! பகவான் பகவதிகளாக ஆக்குவதற்காக பகவான் நமக்கு கல்வி கற்பிக்கிறார். எவ்வளவு நன்றி கூற வேண்டும்! தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் கனவும் நல்லதாக வரும், காட்சியும் கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, தனது ஈஸ்வரிய ஆன்மீக பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். ஆன்மீக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், இரத்த தொடர்பு அல்ல. அசுர உலகாய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது, அது நினைவிற்கு வரவே கூடாது. எதிர்காலத்திற்காக தனது பெட்டி படுக்கைகளை தயார் செய்ய வேண்டும். தனது பணத்தை பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். தனது முயற்சியின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகத்தை இட்டுக் கொள்ள வேண்டும். வரதானம், அன்பு மற்றும் ஒத்துழைப்பு எனும் விதி மூலமாக சகஜ யோகி ஆகுக. விளக்கம்: பாப் தாதாவிற்கு குழந்தைகளின் அன்பே பிரியமானது. யாரொருவர் யஜ்யஸ்நேகி சகயோகி ஆகிறாரோ அவர் இயல்பாகவே சகஜ யோகி ஆகின்றார். சகயோகமே சகஜ யோகம். உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பாபாவிற்கு உளமார்ந்த அன்பும் உள்ளபூர்வமான ஒத்துழைப்புமே பிரியமானது. சிறிய மனதுடையவர்கள் பெரிய வியாபாரம் செய்கிறார்கள். மதிப்பு அன்பிற்கே அன்றி பொருளுக்கு அல்ல. எனவே இன்றளவிலும் குசேலரின் ஒரு பிடி அவல் புகழ் பாடப்படுகிறது. ஒருவர் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் சேமிப்பு ஆகாது. அன்பு இருந்தால் சிறிதே என்றாலும் பெருமளவிற்கு சேமிப்பு ஆகும். ஸ்லோகன்: நேரமும் சக்தியும் வீணாக கூடாது, எனவே முதலில் யோசித்து பிறகு செயல்படுங்கள். அவ்யக்த சமிஞ்சை இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். பாப்தாதா குழந்தைகளுக்கு முக்கிய குறிப்பை தருகிறார். குழந்தைகளை இப்பொழுது தீவிர முயற்சி எனும் ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்குங்கள், ஜுவாலாமுக்கி ஆகுங்கள். மனதில் சம்பந்தத்தில் தொடர்பில் உள்ள மீதமுள்ள கணக்கு வழக்குகளை அக்னி ஜுவாலை எனும் யோகத்தீயால் பஸ்மம் செய்து விடுங்கள். ஓம் சாந்தி.